நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி எஃப்எம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது தென்னையில் ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றி. நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் சுதாலட்சுமி அவர்கள். அவர்கள் நம்முடன் தென்னையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் எந்த காலத்தில் எப்போது கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி விரிவாக கூறுகிறார். வாங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
அனைவருக்கும் வணக்கம். காமதேனு, கற்பக விருட்சம், வாழ்வின் ஆதாரம் என்றெல்லாம் பலவாறாக ஆராதிக்கப்படும் தென்னை தமிழகத்தை பொறுத்தவரையில் 4.36 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. மாநிலத்தின் பிரதான பயிர்களுள் ஒன்றாக தன்னிலை உயர்வு பெற்று வரும் தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை முறைகள் பற்றி இப்பகுதியில் நாம் பார்ப்போம். தென்னைக்கு பொதுவா 2 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. அதைய பேரூட்டங்கள் மற்றும் நுண்ணூட்டங்கள் என்று சொல்லலாம். பேரூட்டங்கள்ல தழை, மணி, சாம்பல் சத்து மற்றும் இரண்டாம் நிலை பேரூட்டங்களான கால்சியம், மெக்னீசியம் மற்றும் கந்தக சத்து ஆக இந்த 6 ஊட்டச்சத்துக்களையுமே நம்ம தென்னை மரத்திற்கு அளிக்க வேண்டும். நுண்ணூட்ட சத்துக்கள்ல இரும்பு சத்து, துத்தநாகம், தாமிரம், மாங்கனீஸ், போரான் மற்றும் மாலிப்டினம் ஆகிய 6 சத்துக்கள் தென்னை மரத்திற்கு தேவைப்படுகின்றன. ஒரு மரத்துல வந்து 35-40 ஓலைகள் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல செழிப்பான மரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மரம் பச்சையாக இருக்க வேண்டும், ஒளிச்சேர்க்கை நன்றாக நடைபெற வேண்டும் என்றால் அதற்கு தழைச்சத்து கட்டாயம் நம்ம போடணும். தழைச்சத்து உர ஆதாரங்களா நம்ம யூரியா, டிஏபி மற்றும் காம்ப்ளெக்ஸ் உரங்களை உழவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா தேவைக்கும் அதிகமாக நம் தழைச்சத்து உரங்களை போட்டோம்னா அது சாரூறிஞ்சும் பூச்சிகளின் புகலிடமாக மாறிவிடும். அதனால மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனையின் அடிப்படையில் எவ்வளவு தழைச்சத்து உரங்களை போடணுமோ அவ்வளவு மட்டும் போடணும். தேவைக்கும் அதிகமாக தழைச்சத்து உரங்களை தென்னை மரத்திற்கு அளித்து அது பூச்சிகள் மற்றும் நோய்களின் புகலிடமாக நாம் மாற்றிவிடக் கூடாது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பரிந்துரையாக தென்னை மரம் ஒன்றிற்கு வருடத்திற்கு 1 கிலோ 300 கிராம் யூரியா பரிந்துரைக்கப்படுகின்றது. இரண்டாவதாக மணிச்சத்து. தென்னை மரத்தின் வேர்களின் வளர்ச்சி நன்றாக இருக்க வேண்டும், கொப்பரை தேங்காயின் எடை மிக தரமானதாகவும் அதிகமாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு மணிச்சத்து மிகவும் அவசியம். தழைச்சத்து வந்து நம்ம போட்டோம்னா அது மண்ணில வந்து 7 நாட்கள் மட்டுமே இருக்கும். உதாரணமாக யூரியாவை இன்று நாம் மண்ணில் போட்டோம் அப்படின்னா அதனுடைய ஆயுட்காலம் 7 நாள் தான். அது பல்வேறு வகையான விரயங்களுக்கு ஆட்படும் ஒரு சத்து. அதனால தழைச்சத்து உரங்களை போடையில அதை நம்ம பிரிச்சு கொடுக்கணும். இதற்கு நேர் மாறான, நேர் எதிரான வினையியல் பண்புகள் கொண்டது மணிச்சத்து. 1 சென்டிமீட்டர் அளவு நகர்வதற்கு கூட பல நாட்கள் எடுக்கும் மணிச்சத்தை பொறுத்தவரையில். அதனால மணிச்சத்து நம்ம போடையில நிறைய இயற்கை எருக்கள் நம்ம சேர்த்தி போட்டோம் அப்படின்னா மணிச்சத்து அயனிகளின் நகர்வு தன்மை அதிகரிக்கும். பொதுவாகவே மணிச்சத்து உர ஆதாரங்களாக உழவர்கள் சூப்பர் பாஸ்பேட் மற்றும் டிஏபி போன்ற உரங்களை பயன்படுத்துகின்றார்கள். ஆனா எந்த மணிச்சத்து உர ஆதாரம் நம்முடைய மண்ணிற்கு ஏற்றது என்பதை மண் பரிசோதனையின் மூலம் தெரிந்து கொண்டே நாம் போடணும். ஏன்னா பெரும்பாலும் தமிழகத்தை பொறுத்தவரையில் சுண்ணாம்புக்கல் மிகுதியான நிலங்களில்தான் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. ஏறத்தாழ 85 விழுக்காட்டிற்கும் மேலான தென்னை சாகுபடி பரப்பளவு கார அமில நிலை 7.8 மிகுதியாக உள்ளது. இந்த மாதிரி மண் வகைகளில் சூப்பர் பாஸ்பேட்டை விட டிஏபி வந்து ஒரு மிகச்சிறந்த உர ஆதாரமாக இருக்கும். அதனால மண்ணை பரிசோதனை செய்து நம்முடைய மண்ணின் காராமில நிலை அறிந்து அதற்கேற்பவே நாம் மணிச்சத்து உரத்தை தேர்வு செய்ய வேண்டும். காராமில நிலை மிகுதியாக உள்ள மண் வகைகளில் பாறை உப்பு எனப்படும் ராக் ஃபாஸ்பேட் உரத்தை நாம் தவிர்க்கலாம். அமில நிலங்களில் பாறை உப்பை நம்ம போட்டோம்னா அதில் உள்ள மணிச்சத்தானது எளிதாக பயிருக்கு கிடைக்கும். அதனால பாறை உப்பு எனப்படும் ராக் ஃபாஸ்பேட் காராமில நிலை மிகுதியாக உள்ள நிலங்களுக்கு ஏற்புடைய ஒரு உரம் கிடையாது. மூன்றாவது சாம்பல் சத்து. 2000 வருஷத்திலிருந்தே நம்ம பார்த்தோம்னா தென்னை சாகுபடியை ஏதோ ஒரு பூச்சியோ நோயோ மிகப்பெரிய அளவில் பாதித்த வண்ணம் இருக்கின்றது. எரியோஃபிட் சிலந்தி அப்படின்னு நம்ம சொன்னோம், காண்டாமிருக வண்டு, சிகப்பு கூண்வண்டு, இலைக்கருகள் நோய், வேர்வாடல் நோய் கடந்த 5-6 வருடங்களாக தென்னையில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. ரியூகோஸ் சுருள்வெள்ளை பூச்சி அப்படிங்கிற ஒரு பூச்சி இனம். இந்த மாதிரி தென்னையில வந்து அதீத குளிருக்கும் அதிக வெப்பத்திற்கும் பூச்சிக்கும் நோய்க்கும் ஒரு தாங்கு திறனை கொடுக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து சாம்பல் சத்து தேவை. சாம்பல் சத்து உர ஆதாரமா நம்ம வந்து மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் எனப்படக்கூடிய இந்த சாம்பல் சத்து உரத்தையோ அல்லது சல்பேட் ஆஃப் பொட்டாஷியோ நம்ம பயன்படுத்தலாம். பொதுவா சொட்டு நீர் பாசனம் செய்யும் உழவர் பெருமக்கள் வந்து சல்பேட் ஆஃப் பொட்டாஷ் பயன்படுத்தலாம். மற்றபடி வந்து மண்ணில் நம்ம உரம் போடுறோம் அப்படின்னா அதற்கு மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் என்று சொல்லப்படக்கூடிய சாம்பல் சத்து மிகச்சிறந்த உர ஆதாரமாக கருதப்படுகின்றது. பொதுவாக ஒரு தென்னமரத்துக்கு வந்து ஒரு வருடத்திற்கு 2 முதல் 3.5 கிலோ வரைக்கும் சாம்பல் சத்து பரிந்துரைக்கப்படுகின்றது. என்ன எரியோஃபிட் சிலந்தி என சொல்லப்படக்கூடிய அந்த பூச்சி இனத்திற்கு ஒரு தாங்குதிறனை கொடுக்கணும் அப்படின்னா அதிக அளவில் நம்ம சாம்பல் சத்து உரத்தை இட வேண்டும். பொதுவாகவே அனைத்து உழவர் பெருமக்களுமே வந்து இந்த தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து ஆகிய மூன்றையுமே நம்ம வந்து தவறாமல் வருஷம் தென்னமரத்துக்கு போடுவோம். ஆனால் கூடவே வந்து கண்டிப்பாக வேப்பம் புண்ணாக்கும் நம்ம போடணும். ஏன்னா இது சாரூரிஞ்சும் பூச்சிகள் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு காலம். கொரோனா போன்ற கண்ணுக்கு தெரியாத அந்த உயிரினங்கள் எல்லாமே விஸ்வரூபம் எடுத்து நம்மை அதன் முன்னே மண்டியிட வைக்க செய்யும் ஒரு இந்த காலகட்டத்தில் வந்து வேப்பம் புண்ணாக்கு போட்டு கொஞ்சமாவது தென்னமரத்தில் வந்து கசப்புத்தன்மை உண்டாக்கி அந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் எல்லாம் அந்த சாறை உறிஞ்சும் பொழுது அதற்கு ஒரு வெறுப்பு உண்டாக்கும் வண்ணம் நாம் வேப்பம் புண்ணாக்கு போடணும். ஒரு மரத்துக்கு வந்து 1 வருஷத்திற்கு 3 கிலோ அளவு வேப்பம் புண்ணாக்கு போடலாம். அதிக அளவு வேப்பம் புண்ணாக்கு போடுவதும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளை கொன்றுவிடும் என்பதால் தேவை அறிந்து அதற்கேற்ப வேப்பம் புண்ணாக்கு நம்ம போடலாம். ஆக தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து வேப்பம் புண்ணாக்கு இவற்றுடன் இணைந்து நம்ம தொழு உரமே போடலாம். தொழு உரம் அப்படிங்கிறது வந்து நிறைய நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் புகலிடம் அப்படின்னு சொல்லலாம். தொழு உரம் நம்ம போடுறதுனால வந்து மண்ணில் பொதிந்திருக்கக்கூடிய கிடைக்காத நிலையில் உள்ள அந்த அயனிகளை எல்லாமே கரைத்து வேறு மண்டலத்துக்கு வந்து கொடுக்கும். அதனால் 1 வருஷத்திற்கு தென்னை மரத்திற்கு 50 கிலோ தொழு உரம் பரிந்துரை என்ற பொழுதிலும் நிறைய தொழு உரம் போட்டால் கூட அதனால் எந்த விதமான தீங்கும் ஏற்படாது. அடுத்தபடியாக 2ம் நிலை ஊட்டச்சத்துக்கள், அதாவது கால்சியம் எனப்படும் சுண்ணாம்பு சத்து, மெக்னீசியம் மற்றும் கந்தகம் ஆகிய 3 ஊட்டச்சத்துக்களுமே தென்னைக்கு மிகவும் அவசியம். இப்போ நிறைய உழவர்கள் சொல்றாங்க பச்சை மட்டை எல்லாமே ஒடிஞ்சு விழுந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே தென்னமரத்தில் வந்து மாதம் 1 முறை ஒரு மட்டை வந்து விழுகும். இது வந்து இயற்கையின் நியதி. அடிமட்டை வந்து பழுப்பு நிறமடைந்து காய்ந்து அது கீழே விழுந்துவிடும். அதையும் தாண்டி அந்த இளம் மட்டைகள் எல்லாமே முறிஞ்சு விழுகுது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் கால்சியம் சத்து பற்றாக்குறை. நிறைய தென்னந்தோப்புகளில் நம்ம பார்க்கலாம் கொஞ்சமா தண்ணி விட்டா கூட இந்த தண்ணி வந்து அப்படியே தேங்கி நிற்கும். பொதுவா அந்த வகையான மண் வகைகளில் வடிகால் திறன் குறைவு. அதனால மண்ணில் உள்ள வடிகால் திறனை மேம்படுத்துவதற்கும் அந்த பச்சை மட்டைகள் எல்லாம் ஒடிந்து கொள்ளும் அந்த நிலையை மாற்றுவதற்கும் மண்ணுக்கு நம்ம வந்து கால்சியம் சத்து போடணும். இந்த கால்சியம் சத்துக்கு மிகச்சிறந்த ஆதாரமாக ஜிப்சம் கருதப்படுகின்றது. ஜிப்சம் வந்து ரொம்ப விலை கம்மி, இருந்தாலும் அது நிறைய பயன்களை தருவதால் கண்டிப்பாக உழவர்கள் 1 வருடத்திற்கு 1 கிலோ அளவு நம்ம ஜிப்சம் வந்து போடணும். பொதுவாக ஜிப்சம் போடியில் மற்ற உரங்களுடன் கலந்து போடுவதை நாம் தவிர்க்க வேண்டும். அதாவது நம்ம உரம் போடுறதுக்காக வந்து இந்த பேசின் செதுக்குவோம், ரவுண்டு நம்ம செதுக்குவோம். அந்த சமயத்தில் நம்ம 1 கிலோ அளவு ஜிப்சமை அந்த ரவுண்டில் வந்து போட்டுட்டுலாம். போட்டுவிட்டு ஆட்கள் செதுக்கியில் அது மண்ணோடு மண்ணாக கலந்துவிடும். கலந்து மண்ணின் பொலவொழப்பு தன்மையை அதிகரிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து உழவர்கள் அனைவருமே 1 கிலோ அளவு தென்னை மரத்திற்கு 1 வருடத்திற்கு ஜிப்சம் நம்ம வந்து போடலாம். அடுத்தபடியாக மெக்னீசியம். வேர்வாடல் நோய் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட் 1 வருஷத்திற்கு 1 கிலோ அளவு பரிந்துரைக்கப்படுது. அதாவது பச்சையத்தின் மூலக்கூறுல நடுவில் இருக்கிற அந்த அயனி என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து மெக்னீசியம். ஒளி சேர்க்கைக்கு மெக்னீசியம் அயனியின் பங்கு மிகவும் மகத்தானது. அதனால தான் ஒரு மழை பெஞ்சோன்ன தென்னந்தோப்பை நம்ம பார்த்தா ஒரு பொன் மஞ்சள் நிறம் அடைஞ்சிருக்கும். நம்ம மெக்னீசியம் சல்ஃபேட் போட்டோம்னா கொஞ்ச நாள்லேயே வந்து மறுபடி வந்து நமக்கு அந்த பச்சையம் மீட்டெடுக்கப்பட்டுவிடும். பொதுவாகவே வேர்வாடல் நோய் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் பொது பரிந்துரையாகவே மெக்னீசியம் சல்ஃபேட்டை 1 வருடத்திற்கு 1 கிலோ அளவு நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறோம். கால்சியம் சல்ஃபேட் மற்றும் மெக்னீசியம் சல்ஃபேட் 2 ஊட்டச்சத்து போட்டாலுமே மறைமுகமாக கந்தகம் தென்னை மரத்திற்கு சேர்க்கப்படுகின்றது. ஜிப்சம் மற்றும் மெக்னீசியம் சல்ஃபேட் நம்ம போட்டோம்னாலே மறைமுகமாகவே அதில் சல்ஃபர் எனப்படும் கந்தக சத்து சேர்க்கப்படுகின்றது. அடுத்தபடியாக நாம் பார்ப்பது நுண்ணூட்ட சத்துக்கள். நிறைய தென்னை விவசாயிகள் வந்து நுண்ணூட்ட சத்துக்களை போடுறது கிடையாது. பொதுவாக ஆங்கிலத்தில் சொல்வாங்க மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் நாட் மைக்ரோ இன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது நுண்ணூட்ட சத்துக்களின் வினையியல் தேவை தென்னை மரத்திற்கு வந்து மிக அதிகம். அந்த ஒல்லிக்காய், தேரைக்காய், களிகாய், பென்சில் முனை குறைபாடு இது போன்ற இடர்பாடுகள் எல்லாமே ஏற்படுவதற்கு காரணம் வந்து நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை தான். நுண்ணூட்டச்சத்துல ஏறத்தாழ 6 ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்து, மேங்கனஸ் சத்து, துத்தநாக சத்து, தாமிரச்சத்து, மாலிப்டினம் மற்றும் போரான். இந்த ஊட்டச்சத்துக்கள்ல ஏதோ ஒன்றின் பற்றாக்குறை இருந்தால் கூட நமக்கு நினைக்கும் விளைச்சல் வந்து கிடைக்காது. அதனால அனைத்து தென்னை விவசாயிகளுமே தயவு செய்து நுண்ணூட்டச்சத்துக்களையுமே தென்னை மரத்துக்கு நம்ம போடணும். பொதுவாகவே பேரூட்டச்சத்துக்களையும் நுண்ணூட்டச்சத்துக்களையும் ஒரே டைம் நம்ம போடலாம் அப்படிங்கிற கருத்து தென்னை விவசாயிகளிடையே இருக்கின்றது. அப்படி நம்ம போடக்கூடாது. பேரூட்டச்சத்துக்களையும் நுண்ணூட்டச்சத்து உரங்களையுமே ஒரே தருணத்தில் நம்ம போட்டோம்னா அந்த நுண்ணூட்டங்களை எடுக்க விடாமல் பேரூட்டங்கள் சப்ரஸ் பண்ணிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா பேரூட்டச்சத்துக்கள் போட்டு 1 கழித்தே நாம் நுண்ணூட்டச்சத்துக்களை போடணும். பொதுவாக நுண்ணூட்டச்சத்து உரங்களின் உபயோகத்திறன் மிக குறைவு. பேரூட்ட உரங்களை நம்ம மண்ணுக்கு போட்டோம் அப்படின்னா 100 கிராம் அளவு போட்டோம்னா ஏறத்தாழ 30-40 கிராம் அளவு ஊட்டச்சத்துக்கள் மரத்துக்கு கிடைக்கும். ஆனால் நுண்ணூட்டச்சத்து உரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம 100 கிராம் போட்டோம்னா அதிகபட்சமாக 5 கிராம் ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே மரத்துக்கு கிடைக்கும். அதனால் நுண்ணூட்டச்சத்துக்களின் உபயோகத்திறனை நம்ம மேம்படுத்துறதுக்கு நுண்ணூட்டச்சத்து உரங்கள் போடியில் அதிக அளவு இயற்கை எருக்கள், அதாவது தொழு உரமோ இல்லை பசுந்தாள் உரங்களோ நம்ம சேர்த்தி போட்டோம் அப்படின்னா அதனுடைய உபயோகத்திறன் மேம்படும். தென்னை மரத்துக்குன்னே ஒருமித்த நுண்ணூட்ட கலவையை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மேம்படுத்தியிருக்குது. அதை வந்து 6 இடைவெளியில் 1/2 கிலோ அளவு நம்ம தென்னை மரத்துக்கு போட்டோம் அப்படின்னா காய்ப்பு திறன் கூடும். இணையாக நமக்கு வந்து TNAU கோகனட் டானிக் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மேம்படுத்தியுள்ள அந்த தென்னை மரத்திற்கான அந்த ஊட்டச்சத்து டானிக்கை கூட வேர்வழியாக நம்ம கட்டலாம். 6 இடைவெளியில் 200 மில்லி நம்ம டானிக் கட்டினோம்னா குறும்பை உதிர்தல் மற்றும் ஒல்லிக்காய், தேரைக்காய் போன்ற ஊட்டச்சத்து குறைபாடுகளால் வரும் அத்துணை இடர்பாடுகளுமே வந்து களையப்படும். இன்னொன்று, பொதுவாகவே தென்னை விவசாயிகள் வந்து கிடைக்கும் அந்த மட்டை பாலை போன்ற அத்துணை பயிர் மீதங்களையுமே வந்து தோப்பில் போட்டு எரிப்பாங்க. தயவுசெய்து யாருமே அப்படி பண்ணாதீங்க. தோப்பில் வந்து நம்ம தீ வைக்கிறோம் அப்படின்னா நுண்ணுயிரிகள் எல்லாமே வந்து அழிந்துவிடும். பரிச்சார்த்தமாக உழவர் பெருமக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை மரத்துக்கு கீழே வந்து நம்ம புகை போட்டு விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அதில் ஒரு குறும்பை கூட நிற்காது. பச்சையம் எல்லாமே அரிக்கப்பட்டு ஒளிச்சேர்க்கை முற்றிலும் தடைப்படும். அதனால் கிடைக்கும் பயிர் மீதங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு குழி எடுக்கலாம். 2.5 முதல் 3 ஆழ ஒரு குழி எடுத்து அதில் வந்து மட்டை பாலை வேறு என்னென்ன கழிவுகள் உபப்பொருட்கள் அந்த தென்னந்தோப்பிலிருந்து கிடைக்குதோ அத்தனையுமே அதில் வந்து போடலாம். அதை மக்க வைப்பதற்காக நமக்கு சாண கரைசலை அதை மேலே வந்து நம்ம தெளிச்சுடலாம். அந்த குழி நிறைந்த பின்னாடி அதை மூடிவிட்டு வேறொரு பகுதியில் நமக்கு சௌகரியமான இடத்தில் அதை தோண்டி கிடைக்கும் பயிர் மீதங்களை எல்லாமே வந்து மறுசுழற்சி செய்யலாம். இதனால் வந்து தென்னந்தோப்பில் அங்கக கரிமம் மேம்படுவதுடன் நல்ல ஒரு விளைச்சலும் கிடைக்கும். இன்னொன்று, நிறைய களைக்கொல்லிகளை வந்து தென்னந்தோப்புகளில் பயன்படுத்துவதை பெரும்பாலும் நாம் தவிர்க்கலாம். அதற்கு மாற்றாக பசுந்தாள் உரங்கள் தென்னந்தோப்பில் போடுறதுக்குன்னே நிறைய பசுந்தாள் உரங்கள் இருக்குது. கொள் இருக்குது, கொளிஞ்சி இருக்குது, சணப்பை, தக்கைப்பூண்டு, கலப்பக்கோனியம், பியூரேரியா இந்த மாதிரி நிறைய பசுந்தாள் உரங்கள் இருக்குது. அதை தென்மேற்கு பருவமழை பெய்யும் அந்த தருணத்தில் அப்படி விதைச்சு விட்டோம் அப்படின்னா தானாக அது முளைச்சிரும். அதற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தேவை கிடையாது. அது முளைச்ச பின்னாடி 1-60 கழித்து அதை அப்படியே நம்ம மடக்கி உழுதரலாம். அது முளைக்கும் இந்த தருவாயில் தொட்டாச்சி நீங்கி பார்த்தீனியம் போன்ற களைகள் எதுவுமே வராது. அந்த 60 பின்னாடி அது மக்கும் காலத்திலும் பெரிய அளவு களைகள் வந்து முளைக்காது. இதனால் வந்து நம் மண் வளம் மேம்படுவதோடு இரசாயனங்களின் பயன்பாடும் பெருமளவு குறைகின்றது. பொதுவாகவே நம்ம வந்து நினைச்சிட்ருக்கிறது குறும்பை உதிர்றதுக்கு காரணம் போரான் போன்ற ஊட்டச்சத்துக்களின் பற்றாக்குறை அப்படின்னு. அது மட்டுமே காரணம் கிடையாது. பொதுவாக நம்ம தண்ணி தேவைக்கும் அதிகமாகிட்டால் கூட குறும்பை கொட்டும். தென்னை மரத்தை வந்து நம் நெல் பயிர் போன்று கருதக்கூடாது. காய்ச்சலும் பாய்ச்சலும் முறையில்தான் நம் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். தேவைக்கும் அதிகமாக நம்ம தென்னந்தோப்பில் வந்து தண்ணி நிறுத்தணும் அப்படின்னா அந்த வேர்கள் எல்லாமே அழுகி போய் வேர்வாடல் நோய்க்கு அது வழிவகை செய்யும். அப்புறம் நம்ம வந்து அதிகமான வறட்சி இருந்தால் கூட குறும்பை கொட்டும். இன்னொன்று, மகரந்த சேர்க்கை சரியாக நடக்கல அப்படின்னு சொன்னாலும் குறும்பை கொட்டும். அதனால் மகரந்த சேர்க்கை துரிதமாக நடைபெறுவதற்கு நம்ம அந்த பாலினேட்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய வண்டினங்கள், தேனீக்கள் இவற்றை எல்லாமே வந்து தென்னந்தோப்பை நோக்கி கவர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கு வேலியோரங்களில் வந்து பூக்கும் தாவரங்கள், நல்ல ஒரு சுகந்தம் தரக்கூடிய அந்த தாவரங்கள், அரளி போன்ற அந்த வாசனை மிகு பயிர்களை எல்லாமே வந்து வேலி ஓரங்களில் நட்டி வச்சோம் அப்படின்னா அந்த வாசத்திற்காக அந்த வண்டுகள், தேனீக்கள் இதெல்லாமே வந்து மறைமுகமாக மகரந்த சேர்க்கைக்கு வித்திட்டு நமக்கு வந்து குறும்பை உதிர்றது கட்டுப்படுத்தப்படும். அதுபோக மண் பரிசோதனை செய்து அதில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை இருக்குதோ அது எல்லாமே நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா கூட குறும்பை உதிர்வை நாம் பெருமளவு கட்டுப்படுத்தலாம். மற்றும் ஒரு அங்கம் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையில் என்னன்னா உயிர் உரங்கள். பொதுவாகவே நம்ம விலை கொடுத்து வாங்குற ரசாயன உரங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே சத்துக்கள் இருக்குது. ஆனா காசே இல்லாத அந்த காற்றுல வந்து ஏறத்தாழ 70 விழுக்காடு தழைச்சத்து இருக்குது. சோ அந்த விலை இல்லாத அந்த தழைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய அந்த மிகப்பெரிய பணியை யாரு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா நுண்ணுயிரிகள் தான். அந்த நுண்ணுயிரிகள் அழிக்கக்கூடிய அந்த உயிர் உரங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அசோஸ்பைரிலம், ஃபாஸ்போபாக்டீரியா போன்ற உயிர் உரங்கள் எல்லாமே வந்து நம்ம தென்னந்தோப்பில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் மண் வளம் மேம்படுவதோடு நமக்கு வந்து மண்ணில் புதைந்துள்ள வேர்மண்டலத்திற்கு எளிதில் கிடைக்காத அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்து அதிக அளவு மண்ணுக்கு வந்து கிடைக்கும். அது போக அந்த தென்னை மரத்திற்கும் அந்த வேர் மண்டலத்திற்கும் தீங்கு செய்யக்கூடிய நிறைய நோய்காரணிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோய்காரணிகளை எதிர்த்தும் இந்த உயிரூரங்களில் உள்ள நுண்ணுயிரிகள் போரிடும். அதனால அனைத்து உழவர் பெருமக்களுமே வந்து மண் பரிசோதனை அடிப்படையில ரசாயன உரங்கள் போடுங்க, கட்டற்ற முறையில் இயற்கை எருக்கள் போடுங்க. அது தொழு உரமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஆட்டு எருவாக இருக்கட்டும், அல்லது மக்க வைக்கப்பட்ட கோழி எருவாக இருக்கட்டும். கோழி எரு மட்டும் நம்ம அப்படியே போடக்கூடாது, அமோனியா அப்படிங்கிற வாயு வெளியேறதுனால அதனால வந்து குறும்பை உதிர்தல் ஏற்படும். அதனால கோழி எருவை பொறுத்த வரைக்கும் நல்லா மக்கன கோழி எருவை நம்ம போடலாம். அது போக உயிர் உரங்கள் இந்த மூன்றையுமே ஒருங்கிணைத்து நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நாம் நினைக்கும் விளைதிறனை அடைய முடியும், கூடவே மண் வளத்தையும் பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை தென்னையில் ஊட்டச்சத்து மேலாண்மை பற்றி விரிவாக தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.